அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் திங்கள் 17 நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழகத்தில் தென் மாவட்ட கடற்கரையோரங்களில் தாது மணல் எடுப்பதை தமிழக அரசு தடை செய்திருப்பது பற்றிய செய்திகள், பாலாற்றில் நதிநீர் வரத்து குறைவாக இருக்கும் நிலையில் பாலாறு உருவாகும் கர்நாடகா பகுதியில் ஆற்றோரம் யூகலிப்டஸ் மரங்களை பயிரிடுவது ஏற்படுத்தும் பாதிப்பு பற்றிய ஒரு பேட்டி,
எங்களுக்கு வந்து இருக்கிற இந்த உரிமையை கூட யாரும் காக்க முயற்சிக்கல. இங்க தமிழக அரசும் சரி, அங்க ஆந்திரா அரசும் சரி, பாலாற்று பிராந்தியத்துல வாழ்ற உழவர் சமுதாயம் மக்களை பத்தி கவலையே இல்லாம நீர் வரத்தும் மறுக்கப்பட்டது.
இலங்கை வடமாகாண தேர்தல் குறித்த பெட்டகம்,
இங்கே முழுக்கலும் வந்து சிங்களாக்கெல்லாம் முழு வேலையும் செய்கிறாங்க, இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் வேலையெல்லாம் இருக்கிறாங்க. மாநில சபையில் தமிழ் கூட்டணி வருமா இருந்தால் எங்களுக்கு ஒரு நல்ல விமர்சனம் வரும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும்.
போராடுற கட்டத்தில் எங் தமிழ் சிங்களம் முஸ்லீம்ன்ற எதிர்ப்பு இல்லாமல் ஒரு இனத்தில் வாழ்றதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம்.
ஆகியவை கேட்கலாம். நேயர்களே, இன்று செய்தியரங்கம் நீண்டு அமைந்து விட்டதால் இன்று ஒலிபரப்பாக வேண்டிய அனைவருக்கும் அறிவில் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது சுவாமிநாதன் மற்றும் எல் ஆர் ஜெகதீசன்.
சிரியாவில் நடக்கும் மோதல்களை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது தொடர்பில் தமக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக மாஸ்கோவில் சந்தித்து பேசிய ரஷ்யா மற்றும் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்திருக்கின்றனர். டெமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் பொதுமக்கள் மீது சரைன் விஷவாயு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக நேற்று வெளியான ஐநா அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு ஆசாத் அரசுதான் காரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதைத்தான் ஐநா அறிக்கை கூறியிருப்பதாக பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த தாக்குதல் கிளர்ச்சியாளர்களால் நடத்தப்பட்ட ஒரு தூண்டுதல் நடவடிக்கை என்றே தாம் சந்தேகிப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரவ் தெரிவித்தார். சிரியா தனது ரசாயன ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கோரும் ஐநா தீர்மானங்கள் அப்படி செய்யாவிட்டால் இராணுவ நடவடிக்கை என்ற ஷரத்தை கொண்டிருக்கக்கூடாது என்றும் ரஷ்யா கூறியிருக்கிறது.
சிரியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான முக்கிய எல்லைச் சாவடி ஒன்றில் கார் குண்டு ஒன்று வெடித்ததாக சிரியாவின் அரச எதிர்ப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிரிய எல்லைக்குள் இருக்கும் பாப் அல் ஹவா எல்லைச் சாவடியில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக இவர்கள் கூறுகிறார்கள். இந்த பிரதேசம் அரச எதிர்ப்பாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்ததாக ஒரு செய்தி தெரிவிக்கிறது. துருக்கிய வான் எல்லைக்குள் வந்த சிரிய ராணுவ ஹெலிகாப்டரை துருக்கி திங்களன்று சுட்டு வீழ்த்தியது. துருக்கியின் செயல் அவசர கதியிலானது என்று விமர்சித்திருக்கும் சிரிய அரசு, சிரியாவின் மோதல்களை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற துருக்கியின் உள்நோக்கத்தை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுவதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தது.
பாகிஸ்தானிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வங்கதேசத்தினர் 1971 போராடிய போது நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் தனக்கு விதிக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்த இஸ்லாமிய தலைவருக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மரண தண்டனை வைத்திருக்கிறது. போர்க்குற்றங்களை விசாரித்த தீர்ப்பாயம் எதிர்க்கட்சியான ஜமாத்தி இஸ்லாமிக் கட்சியைச் சேர்ந்த அப்துல் காதர் முல்லாவுக்கு பிப்ரவரி மாதம் ஆயுள் தண்டனை வைத்திருந்தது. ஆயுள் தண்டனை மேல்முறையீட்டின் போது மரண தண்டனையாக உயர்த்தப்படுவது இதுவே முதல் முறை என்று குற்றவாளிகளுக்காக ஆஜரான ஒரு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். ஆனால் மற்றவர்களோ இந்த தீர்ப்பை
வரவேற்றிருக்கின்றனர்.
உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய முல்லாவுக்கு வாய்ப்பில்லை, ஆனால் ஜனாதிபதியிடம் கருணை மனு செய்யலாம்.
த ஹேகில் இருக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கென்யாவின் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோவுக்கு எதிரான முதலாவது சாட்சி தனது வாக்குமூலத்தை அளிக்க துவங்கியிருக்கிறார். 2008 நடந்த கிறிஸ்தவ தேவாலய தீவைப்பு சம்பவம் ஒன்று பாதிக்கப்பட்ட நபர் மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் இன்று சாட்சியம் அளித்தபோது அன்று என்ன நடந்தது என்று விவரித்தார்.
And there were holes in the windows.
இந்த தேவாலய எரிப்பில் 36 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சாட்சிக்கு பாதுகாப்பு அளிக்கும் நோக்கத்தில் இவர் திரைக்கு பின்னால் இருந்தபடி சாட்சியம் அளிக்க அனுமதிக்கப்பட்டதாக த ஹேகில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
ஆஸ்திரியாவில் வேட்டைக்காரர் என்று சந்தேகிக்கப்படும் ஒரு நபர் அவரை கைது செய்ய வந்த 3 போலீஸ்காரர்களையும் அந்த இடத்திற்கு வந்த அவசர உதவி பணியாளர் ஒருவரையும் சுட்டுக் கொண்டிருக்கின்றார். தெற்கு ஆஸ்திரியாவில் உள்ள மெல்க் என்ற நகரில் உள்ள ஒரு வீட்டில் அந்த தாக்குதல்தாரி தற்போது ஒளிந்திருக்கின்றார். அந்த வீட்டை காவல்துறையினர் சுற்றி வளைத்திருக்கின்றனர்.
ஜிம்பாப்வேயில் வெளிநாட்டு நிறுவனங்களை தேசியமயமாக்குவது என்னும் தனது சர்ச்சைக்குரிய திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல அதிபர் ராபர்ட் முகாபே உறுதியாக இருப்பதாக அறிவித்திருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற தேர்தலில் அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக கூடிய தனது நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றும் பொழுதே இதை முகாபே தெரிவித்தார். வெளிநாட்டுக்கு சொந்தமான நிறுவனங்களை தேசியமயமாக்குவது என்னும் தனது திட்டம் முன்பை விட கூடுதலான தீவிரத்துடன் முன்னெடுக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது முகாபே அறிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தை எதிர்க்கட்சியான டிஎம்சி எம்டிசி புறக்கணித்தது. இந்த வகையில் வெளிநாட்டு நிறுவனங்களை தேசியமயமாக்குவது முதல் முறையாக கடந்த 2010 அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய குறிப்புகள் சில. தமிழக அரசு கடற்கரையோரங்களில் தாது மணல் எடுப்பதை தற்காலிகமாக தடை செய்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் வைப்பார் உள்ளிட்ட கடலோரப் பகுதியில் சட்டவிரோதமாக தாது மணல் அள்ளப்பட்டு வருவதாக அண்மையில் புகார்கள் எழ தாது மணல் கொள்ளை குறித்து விசாரணை நடத்த வென்று வருவாய்த்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல்வர் ஜெயலலிதா மாநிலத்தின் மற்ற குவாரிகளில் குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் செயல்படும் 71 பெருங்கனிம குவாரிகளில் முறைகேடுகள் நடைபெறுகின்றனவா என்பதையும் இதே குழு ஆய்வு செய்யும். அந்த குழுவின் ஆய்வு முடிவு பெறும் வரை கடற்கரை குவாரிகளின் செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இதுகுறித்து இந்திய விவசாய ஆராய்ச்சிக் கழகத்தின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் லால் மோகன் அவர்களை கேட்டார் சுவாமிநாதன்.
கடல் மண்ணை அரசாங்கத்துக்கு தெரியாம எடுத்து விற்று கோடிக்கணக்கான அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது வந்து பொருளாதார வகையில இந்த கனிமங்கள்ல இல்மனைட் இருக்குது, சிலிமேட் இருக்குது, கார்னட் இருக்குது, அது போல மானசைட்டும் இருக்குது. இந்த மானசைட் வந்து ஒரு ரேடியாக்டிவ் மெட்டீரியல் ஆகும். இதுல வந்து இந்த கொஞ்சம் தோரியம் யூரேனியம் எல்லாம் இதுல கலந்துருக்குது. ஆனா இப்போ உள்ள இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா இந்த கதிரியக்க மானசைட் வந்து 2,500 மெட்ரிக் டன் வந்து இந்த மானசைட் வெளியே போயிருக்குன்னு சொல்றாங்க. 2,50,000 மெட்ரிக் டன். இதுல கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இழப்பு நமது கண்ட்ரிக்கும் ஒரு இழப்பாகும்.
மறுபுறம் சுற்றுச்சூழலுக்கு எத்தகைய இழப்புகள் ஏற்படுகின்றன?
அந்த கடற்கரையில ஏசும் ஒரு 5 கிலோமீட்டர் வரை சனி நோட்டம் வந்துட்டுது. இந்த கடல் தண்ணி வந்து உள்நாட்டுல ஏறினதுனால கடற்கரையில உள்ள கிணறுகள் அனைத்துமே இப்போ உப்பு தண்ணி ஆயிட்டுது. உப்பு தண்ணி ஆனதுனால அங்குள்ள மீனவர்களுக்கும் குடிக்க கூட தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோஸ்டல் ஏரியால வந்து இந்த ஹார்ட் மண் இருக்குது. இந்த மண் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாட்டு நல்லா செடிமெண்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காட்டு இருக்கனால கடல்ல உள்ள தண்ணீர் வந்து சீ வாட்டர் இன்கர்ஷன் சொல்லுவாங்க. கடல்ல உள்ள தண்ணீர் உள்நாட்டுக்கு வர்றது வர முடியாம இருந்தது, வரக்கூடாம இருந்ததெல்லாம் கடற்கரையில வந்து மக்களுக்கு தண்ணி நல்லா கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப இந்த மண் அள்ள பிறகு கடற்கரையில உள்ள நீர்மட்டங்கள் அனைத்தும் அழிந்து விட்டன. அது ஒரு பெரிய ஒரு சுற்றுப்புற சூழலுக்குள்ள கேடு.
அரசாங்கம் ஆனது மணல் கொள்ளை, தாது கொள்ளை போன்ற விஷயங்களில் தொடர்ந்து ஆர்வம் காட்டுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இப்ப தமிழகத்திலேயே பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தாசில்தார் வந்து லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். அதன் பிறகு மணல் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஆனால் அது தொடரவில்லை. அதே போல கடந்த ஆண்டு மதுரையையும் அதன் சுற்றுவட்டாரங்களிலும் கல் குவாரி மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அங்கே 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கற்கள் கைப்பற்றப்பட்டு விட்டதாலாம் அரசாங்கம் சொன்னது, ஆனால் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. இப்பொழுது இங்கே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், இது என்னவாகும் என்று தெரியவில்லை. பெரும்பாலான சுரங்க அதிபர்கள் அரசியல் பலமும் பணபலமும் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதெல்லாம் தொடரக்கூடிய நடவடிக்கையா இல்லை இதை ஒரு கண் துடைப்பா என்று நீங்கள் பார்க்கிறீர்களா?
இப்போ வந்து எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வந்தா எல்லா பார்ட்டிக்கும் காசு அவசியம் இருக்குது. அப்போ இந்த கள்ளத்தனமான உள்ளவங்ககிட்ட தான் நிறைய பிளாக் மணி இருக்குது. பிளாக் மணி 20 கோடி, 30 கோடி, 40 கோடி, 50 கோடி கொடுத்துறாங்க. இதை வாங்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அவங்க வந்து பேசாம இருக்காங்க. அரசியல் ஈடுபாடு இருக்கிறதுனாலதான் பல சமயங்கள்ல பொதுமக்களுக்கு யாரு குற்றவாளின்னு தெரிஞ்சாலும் அந்த குற்றவாளிகளுக்கு மேல ஆக்ஷன் எடுக்க முடியாம போயிருக்கு. ஜெயலலிதா கொண்டு வந்திருக்க இந்த முயற்சி வந்து நாங்க வாழ்த்துறோம், என்ன சந்தோஷப்படுறோம். ஆனா இது நிலையாட்டு இருக்குதோ இல்லைன்னு சொன்னது காலப்போக்குலதான் நமக்கு தெரியும்.
இந்திய விவசாய ஆராய்ச்சிக் கழகத்தின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் லால் மோகன். சேது சமுத்திர திட்டம் குறித்த வழக்கில் நேற்று திங்கட்கிழமை மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு எதிராக தமிழக அரசு எடுத்த நிலைப்பாட்டை நிராகரித்து திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் கூறியதாக செய்திகள் வந்தன. இந்த வழக்கு இன்றும் விசாரணைக்கு வந்தது. இன்றைய விசாரணை குறித்த செய்திகளை டெல்லியில் இருக்கும் ஹிந்து பத்திரிகையின் சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன் அவர்களிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
இந்த மத்திய அரசு மனு மீது இந்த வழக்கு சுப்பிரமணிய சுவாமி தொடர்ந்த வழக்காகும். இந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மத்திய அரசு நேற்றைய தினம் ஒரு புதிய மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனு மீது எனக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வேண்டும். எனவே அதற்கு கால அவகாசம் கேட்டார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை நவம்பர் மாதம் 2ஆம் வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். அதே போன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் இதற்கு பதில் மனு தாக்கல் செய்வதாக இருந்தால் அவர்களும் பதில் மனு தாக்கல் செய்யலாம் என்று அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்க உத்தரவிட்டனர். எனவே இந்த வழக்கு மீண்டும் நவம்பர் மாதம் 2ஆம் வாரத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரும். இந்த வழக்கு 2008ஆம் ஆண்டு முதலில் வழக்கு தொடரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீடாக உச்ச நீதிமன்றத்தில் வந்தது. அப்பொழுது மத்திய அரசு இந்த சேது சமுத்திரத்தை ராம் சேதுவை உடைக்க வேண்டும் என்று முதலில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தது. அப்போது இந்த விசாரணையின் பொழுது நீதிபதிகள் ராமர் சேது பாலத்தை உடைக்காமல் வேறு மாற்றுப்பாதையில் இதை சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்று நீதிபதிகள் வினா எழுப்பினர். அப்பொழுது மத்திய அரசு டாக்டர் பச்சௌரி தலைமையில் ஒரு நிபுணர் குழுவை அமைத்து இந்த திட்டத்தை மாற்றுப்பாதையில் நிறைவேற்ற முடியுமா என்பதற்காக ஒரு குழுவை நியமித்து அந்த குழு தனது அறிக்கையை அளித்தது. அந்த குழு இதை மாற்றுப்பாதையில் நிறைவேற்றுவது கடினம், ஏனெனில் சுற்றுப்புற சூழ்நிலை இதனால் பாதிப்பு ஏற்படும் என்று பச்சௌரி தலைமையிலான அறிக்கை அளிக்கப்பட்டது. பச்சௌரி கமிட்டியின் அறிக்கையின் அதை ஏற்றுக்கொள்ளுமாறு தமிழக அரசு ஏப்ரல் மாதம் அதற்கு மனு அளித்து இந்த சேது சமுத்திர திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தனது நிலையை தெளிவுபடுத்தியிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இதற்கிடையில் மத்திய அரசு பச்சௌரி கமிட்டி அறிக்கையை நாங்கள் அறவே ஏற்றுக்கொள்ளவில்லை.
சரி, மத்திய அரசு இந்த வழக்கில் என்ன தெரிவித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, இந்த சேது கால்வாய் திட்டம் தொடர்பில் உச்சநீதிமன்றம் பச்சௌரி தலைமையிலான குழுவிடம் என்ன கேள்விகளை கேட்டது, அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்?
பச்சௌரி அவர்கள் இந்த திட்டம், அதாவது இதுவரை இந்த திட்டத்தை அமல்படுத்தியது குறித்து பச்சௌரி அவர்கள் எந்த விதமான கருத்தும் கூறவில்லை. மாற்றுப்பாதையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளனவா இல்லையா என்பதுதான் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதுவரை இந்த திட்டம் நடைபெற்றது எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து அவர் கருத்து கூறவே இல்லை. ஏனெனில் நீதிபதிகள் ராமர் பாலத்தை உடைக்காமல் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட முடியுமா, அப்பொழுது மாற்றுப்பாதையில் சென்றால் எவ்வளவு செலவாகும், இதனால் சுற்றுப்புற சூழ்நிலையில் பாதிப்பு ஏற்படுமா என்பதுதான் தனது அறிக்கையில் அவர் கூறியிருந்தார். எனவே இதை தற்பொழுது உள்ள பாதையில், அதாவது அலைன்மெண்ட் 6, அதை தொடர்ந்து நடத்த முடியுமா என்பதை நீதிபதிகள் அவரிடம் கேட்கவில்லை. அவரும் தனது அறிக்கையில் அதை பற்றி கூறவில்லை.
இப்பொழுது பச்சௌரி அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு எந்த அடிப்படை காரணங்களை முன்வைத்து வாதிடுகிறது?
இதற்கு முன்னால் சுற்றுப்புற சூழ்நிலைகளை அறிக்கைகளை கருத்தில் கொண்டு நீரி ரிப்போர்ட், அதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பச்சௌரி அந்த அறிக்கைகளை கருத்தில் கொள்ளாமல் பச்சௌரி தனது கருத்துக்களை கூறியுள்ளார். எனவே இந்த பச்சௌரியுடைய அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. மேலும் அலைன்மெண்ட் 6, அதன் முறையிலேயே இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. அதாவது ராமர் பாலத்தை உடைத்தாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது.
டெல்லியில் உள்ள ஹிந்து பத்திரிகையின் சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் ஓடும் நதியான பாலாற்றில் நீர்வரத்து குறைவாகவே இருக்கும் நிலையில் இந்த நதி உற்பத்தியாகும் மாநிலமான கர்நாடகத்தில் நதியின் இரு புறங்களிலும் யூக்கலிப்டஸ் மரக்கன்றுகள் பயிரிடப்படுவதால் நதியின் படுகையில் நிலத்தடி நீரும் குறையும் ஆபத்து இருப்பதாக வேலூர் மாவட்ட பாலார் நதி பாதுகாப்பு சங்கத்தினர் தமிழக அரசின் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களின் கவலை என்ன என்று அந்த அமைப்பின் தலைவர் பேராசிரியர் ஜமுனா தியாகராஜன் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நிறைய யூக்கலிப்டஸ் மரங்கள் லட்சக்கணக்கில் வளர்த்துட்டு இருக்காங்க. அக்ஷபுராங்கிற இடத்துக்கு வந்து ஒரு நார் ஃபேக்டரி இருக்குது. அந்த ஃபைபர் ஃபேக்டரிக்கு சப்ளை பண்றதுக்காக ஏகப்பட்ட யூக்கலிப்டஸ் மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மழைப்பொழிவு குறைஞ்சிட்டது. பாலாத்துல தண்ணி இல்லை, அவங்களுக்குமே பாலாத்துல தண்ணி இல்லைங்களாம். கர்நாடகாவில இல்லை, அப்புறம் ஆந்திராவிலயும் இல்ல. ஆந்திராவில நிறைய இடத்துல வந்து 33 கிலோமீட்டர்ல 30 இடத்துல தடுப்பணைகளை கட்டிட்டாங்க. பாலாத்துல நீர்வரத்து எங்களுக்கு இல்லவே இல்லைங்க. தமிழ்நாட்டுல எங்களுக்கு வந்து இருக்கிற இந்த உரிமைய கூட யாரும் காக்க முயற்சிக்கல. இங்க தமிழக அரசும் சரி, அந்த ஆந்திரா அரசும் சரி, பாலாத்து பிராந்தியத்துல வாழ்ற உழவர் சமுதாயம் மக்களை பத்தி கவலையே இல்லாம நீர்வரத்தும் மறுக்கப்பட்டது.
பாலாறுல வந்து தண்ணி இல்லைங்கிறது வந்து இன்றைக்கு நேற்றுக்கு பிரச்சனை இல்லை. பல வருடங்களாகவே வந்து பாலார் வறண்ட நதியாகத்தான் இருந்திருக்கிறது. பாலார் நதிக்கான நீர்வரத்து வந்து மிகவும் குறைஞ்சிருக்கிற சூழலில் இப்போ பாலார் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து யூகலிப்டஸ் மரங்கள் நடப்படுவதன் காரணமாகத்தான் அந்த நதி வந்து இப்பொழுது இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையை எதிர்நோக்குதுன்னு சொல்ற அந்த வாதம் எடுபடும் நினைக்கிறீங்களா?
நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க கர்நாடகாவிலேயே, அந்த மாநிலத்திலேயே ஆராய்ச்சி செஞ்சு அவங்களே கண்டுபிடித்த உண்மைதான் இது. 70களிலேயே அவங்க யூக்கலிப்டஸ் மரங்களை நட ஆரம்பிச்சாங்கன்னு கேள்விப்படுறேன். அதனால பாருங்கள், கடந்த 40 வருஷமா நமக்கு வந்து நீர்வரத்து குறைஞ்சது காரணமே 70களில் நட ஆரம்பிச்ச இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் தாங்க. அதாவது கர்நாடகாலேயே நிறைய அறிவாளிகள் இந்த இயற்கை வளத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற பேரறிஞர்கள்லாம் இதை வந்து டீப்பா ஸ்டடி பண்ணி இந்த மழைப்பொழிவு குறைந்ததுக்கு காரணமே இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீகள் வளர்ந்ததுனால்தான் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அவங்களுடைய அந்த முடிவு தான் நமக்கு வந்து ஆதாரமா இருக்கு. நாமளா போய் அதை வந்து ஸ்டடி பண்ணலீங்க. கர்நாடகாவிலேயே பீப்புள் ஹாவ் டன் ரிசர்ச் and they have come to the conclusion that this is the root cause for failure of rains in the catchment area of Palar.
இப்ப பாலாரை மீண்டும் உயிர்ப்பித்து அதில் மீண்டும் வந்து போதிய அளவுக்கு தண்ணீர் வர வேண்டும் அப்படின்னா இப்ப இந்த லட்சக்கணக்காக பயிரிடப்பட்ட யூகலிப்டஸ் மரங்களை அழிப்பதனால வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த விளைவு கிடைத்து விடாது அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. அப்போ பாலார் நதியில நீர் பெருகி ஓடணும்னா மாற்றா என்னதான் செய்ய முடியும்?
மழை வர வைக்கணுங்க. அது மட்டும் இல்ல, பாலாற்று படுகையிலிருந்து அளவுக்கு மீறி நீரை உறிஞ்சி எல்லா நகரங்களுக்கும் பெரிய ஊர்களுக்கும் இங்கிருந்து அனுப்புறாங்க. ஒரு நாளைக்கு இந்த வாணியம்பாடிக்கு மேற்கால இருக்கிற இந்த ஆற்று படுகையிலிருந்து 100 கணக்கான போர்வெல்ஸ் போட்டு ஒரு நாளைக்கு 1 கோடி லிட்டர் நீருக்கு மேல உறிஞ்சி அவங்களுடைய தேவைக்கு நகரத்தாரெல்லாம் எடுத்துட்டு போறாங்கங்க. இதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. கிராமவாசிகள் அதை எதிர்த்தாலும் அவங்களுடைய எதிர்ப்பை வந்து சுலபமா அடக்கிடுறாங்க. ரெண்டாவது, தென்பண்ணை பாலார இணைக்கிறதுக்கு முயற்சி நடந்து வருது. இந்த அப்பர் பாலார் ரீஜன்ல வாணியம்பாடிக்கு மேற்கால அந்த பாலாற்றை இணைச்சா குடிநீருக்கும் கவலை இருக்காது, நீர்ப்பாசனத்துக்கும் கவலை இருக்காது.
பாலார் நதி பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் ஜமுனா தியாகராஜன். இந்திய கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். சிங்கள திரைப்படமான சீதா மங் ஆவா என்ற படத்தில் ராமாயண கதாபாத்திரமான ராவணனை தவறாக சித்தரிப்பதாக கூறும் ராவண பலய அதாவது ராவண சக்தி என்ற பௌத்த பிக்குகள் அமைப்பு அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் அல்லது படத்தை தடை செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கிறது. இலங்கையில் சில பௌத்த அமைப்பினர் ராவணனை இலங்கையின் நாயகனாக கருதுகிறார்கள். இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சீவகன்.
ராமாயணத்தின் இராவணன் மீண்டும் பிறந்து வந்துவிட்டார் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதை. இது ஒரு நகைச்சுவை படம்தான், ஆனால் இதிகாச கதாபாத்திரங்கள் அதில் வருவதாக காண்பிக்கப்படுகின்றது. சீதா மங் ஆவா என்பதுதான் படத்தின் தலைப்பு, அதாவது சீதா நான் வந்துவிட்டேன் என்று அதற்கு பொருள். ஆனால் இந்த படத்தின் பாத்திர அமைப்பு இலங்கையின் மன்னனாக கூறப்படுகின்ற ராவணனை அவமதிப்பதாக இருப்பதாக சில பௌத்த பிக்குகள் கண்டித்திருக்கின்றார்கள். இலங்கை வேந்தனான ராவணன் தம்மை சேர்ந்தவன் என்றும் ஆகவே அவரை இவரும் அனுமதிக்கக்கூடாது என்பதும் அவர்களது கருத்து. அண்மையில் இலங்கையில் சீதையம்மன் கோயிலை விரிவுபடுத்துவது குறித்து பேச்சு வந்தபோது கூட சில பௌத்த பிக்குகள் முதலில் ராவணனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு வழங்கப்பட்ட தணிக்கை சான்றிதழ் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் ராவண பலய எனும் அமைப்பு கோரியிருக்கின்றது. அதன் தலைவரான இத்தாகந்த சத்தாதிச தேரர் அவர்கள் இது குறித்து BBCயிடம் பேசுகையில்,
நமக்கு இத்திஹாச விகுர்த்திகரமீங்கரண சஹா ராவணனை குறைத்து காண்பிப்பது ஒரு தரமற்ற ரசனை, ஒரு சமய சரித்திர புருஷனை இது அவமதிக்கின்றது. ராவணன், ராமன், சீதா, அனுமான் ஆகிய கதாபாத்திரங்கள் உலகெங்கும் இருக்கின்ற இந்து மத வழிபாட்டாளர்களால் உன்னதமானவர்களாக பார்க்கப்படுகின்றன. அவர்களை அவமதிப்பதை அனுமதிக்க முடியாது. ராவணன் உண்மையாக வாழ்ந்து இந்தியாவுக்கு பறந்து சென்று சீதையை கவர்ந்து வந்ததாக நான் நம்புகின்றேன். எங்களது பிரச்சினை படத்தின் தயாரிப்பாளர்களுடன் அல்ல, தணிக்கை சபையுடன் தான். எமது எதிர்ப்பை ஒரு மகஜராக அவர்களிடம் கையளித்திருக்கின்றோம். எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றார் ராவணபலை அமைப்பின் தலைவர். ஆனால் இதனை தாம் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும், படம் தடை செய்யப்படாது என்றும் தணிக்கை சபையின் தலைவரான காமினி சுமணசேகர் அவர்கள் கூறியிருக்கின்றார். நாங்கள் இந்த படத்தை திரையிடுவதற்காக ஏற்கனவே அனுமதி வழங்கிவிட்டோம். இதற்கான தணிக்கை சான்றிதழ் ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே வழங்கப்பட்டு விட்டது. அதனை நாங்கள் வாபஸ் பெற முடியாது. எவருக்காவது ஆட்சேபனை இருப்பானால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம். சில பிக்குமார் தான் இதனை எதிர்க்கின்றார்கள். பொதுமக்கள் இதனை எதிர்க்கவில்லை. ஒரு படைப்பு குறித்து தமது வியாக்கியானத்தை செய்ய கலைஞர்களுக்கு நிச்சயமாக உரிமை இருக்கின்றது. அது ஏற்கனவே நடந்தும் இருக்கின்றது என்றார் காமினி சுமணசேகர. அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
செய்தியை வழங்கியவர் சீவகன். இனி இலங்கையில் நடக்க உள்ள வடமாகாண தேர்தல் தொடர்பான ஒரு பெட்டகம் வழங்குகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
வடமாகாண சபைக்கான தேர்தலில் மக்கள் அபிவிருத்திக்கு வாக்களிப்பதா அல்லது அரசியல் உரிமைகளுக்கு வாக்களிப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த தேர்தலில் அபிவிருத்தியை முன்னிறுத்தி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி களத்தில் இறங்கியிருக்கின்றது. அதே நேரம் அரசியல் உரிமையை முன்னிலைப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரச்சாரம் செய்து வருகின்றது.
அபிவிருத்தி எங்களுக்கு இன்னைக்கு அபிவிருத்தி ரோட்டு தானே செய்யணும், எல்லாம் ஊதுக்குள்ள வந்தோம் செய்தே உரிமை பண்றதுக்காக நாங்கள் கூட்டமைப்பை ஆதரிக்கிறோம். எல்லாத்தையும் மலர்ந்து இப்போ தனி மனிதராக இருக்கிறோம். நாங்கள் முக்கியமான ஒரு பிரச்சனை இது இன பிரச்சனை ஒன்றுதான், அதை தீர்த்து விட்டாச்சு.
உதவிக்காக எத்தனை பேரும் பெறலாம், ஆனால் எங்களுக்கான உரிமையும் சுதந்திரமும் கட்டாயம் தேவை. அதுக்காண்டி தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்க விரும்புகிறோம்.
நாங்கள் தமிழர், தமிழருக்குரிய சுய ஆட்சியோடு வாழணும். அதாவது இந்தியாவில் இருக்கிற மாதிரி தமிழருக்கும் இங்கேயும் ஒரு மாகாண சுயாட்சி கிடைக்க வேணுங்கிற இந்த ஆசை. அதுக்காக தான் கூட்டமைப்பு ஆதரிக்கிறோம்.
இந்த எலெக்ஷன் மூட்டம் தான் வந்து கண்ட வாய்ப்பு காசு ரோட்டில் போட்டு அது இதெல்லாம் செய்திருக்கணும் முடியும். மற்றபடி என்ன எங்களுக்கு முற்றுமுழுதாக ஒன்றுமே இங்கே செய்யலை. இந்த வீதி விளக்குகள் அதாவது எங்களோட காசெல்லாம் நாங்கள் வண்டி போட்டு
உறுதிமொழி கூறி தான் இந்த நாலு பேருக்கு எங்களை ரோட்டு தலைக்கண்ணை வச்சது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோட்டு கண்ணை
அரசாங்கத்தின்ல
ஆதரிப்பவர்களின்
கருத்தாகும். அதே நேரம் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள அபிவிருத்தி அரசியலை வரவேற்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள்.
அபிவிருத்தியும் எங்களுடைய சமாதான வாழ்க்கையும் தேவையாக உள்ளது. ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய இந்த அரசாங்கத்தில் பொது ஜனநாயக முன்னணியின் வெற்றிலை சின்னத்துக்கு ஆதரவாகவே நாங்கள் இந்த தடவை எங்களுடைய முழு மக்களும் ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
நாங்கள் அடிபட்டு நொந்து எங்களோட உயிர்களை பறிக்கொடுத்து எல்லாம் இழந்து இன்றைக்கு ரோட்ல நிக்கிறோம். அதே கட்டத்துல எங்களோட கண்ணீரை துடைக்கணும், எங்களோட ஸ்ரீலங்கா சுதந்திர இதுல நாங்க நிம்மதியா வாழணும் என்ற கட்டத்துல இப்ப போராடி கொண்டிருக்கிறோம். போராடுற கட்டத்துல எங்க தமிழ் சிங்களம் முஸ்லீம் எதிர்ப்பு இல்லாமல் ஒரு இனத்துல வாழ்றதுக்கு தான் நாங்க விரும்புகிறோம். அதுக்குதான் நாங்க அரசாங்கத்தோட இருந்து வேலைப்பாடு இப்ப நாங்க பார்த்து கொண்டு வர
வந்த பிறகு நாங்களும் இன்னில்லாத ஒரு சந்தோஷம் அனுப்பிக்கிறோம். என்ன காரணம் வேண்டாம், எல்லா அமைப்பையும் செய்தேன். இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்து இன்றைக்கு சகல திட்டத்தையும் ரயின்ல இருந்து விவசாயத்தையும் சகல சகல ஊக்கி கொடுத்து மக்கள் நல்ல நிலையில் வாழ்றார்கள்.
நாங்கள் விரும்ப அபிவிருத்தி தான். நாங்கள் அரசாங்க கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் இன்னும் கூடுதலான வேலை திட்டங்களை எங்களுடைய மாவட்டங்களில் செய்யக்கூடிய மாதிரி அரசாங்கத்துக்கு முடியும்.
அரசாங்கத்தை ஆதரிக்கிற போது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில் வர காரியங்களை இலங்கையர் என்ற ரீதியில் அதை லேசாக நாங்கள் தீர்மானிக்கலாம். நாங்கள் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. தேசியம் என்பது எல்லாருக்கும் உரியது, சிங்களவர்களுக்கும் உரியது, தமிழர்களுக்கும் உரியது, முஸ்லீமுக்கும் உரியது. ஆகையினால நாம் இலங்கையர். அந்த அடிப்படையில் நாங்கள் ஓட் பண்றது அரசாங்கத்துக்கு சார்பாக நாங்கள் ஓட் போடணும். அதுதான் முக்கியமான சரியான காரியம்.
கடந்த கால நானூறு இயக்கத்தில் ஏந்தி ஒரு போராளியா இருந்து பல உண்மைகளை அறிந்த நான் இலங்கையில அரசாங்கத்தோடு சிங்கள மக்களோட எங்களுக்கு உண்மையான ஒரு தீர்வு மற்றொரு நல்ல ஒரு சம உரிமையும் கிடைக்கும். நாங்கள் இரண்டாவதமாக எங்களுக்கு உரிமை தான் அரசாங்கத்தோட போட்டி போட்டு கொண்டு முரண்பட்டால் அது கட்டாயம் கிடைக்காது
என சிலர் இம்மிடம் தமது கருத்துக்களை தெரிவித்தார்கள். வடமாகாண சபை என்பது 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் கீழ் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதாகும். இதற்கு போதிய அதிகாரங்கள் இல்லை. தமிழ் மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இனப்பிரச்சினைக்கு இது தீர்வாக மாட்டாது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடாகும். எனினும் இந்த தேர்தல் மூலம் வடமாகாண சபையின் ஆட்சி அதிகாரத்தை 3/2 பெரும்பான்மையுடன் கைப்பற்ற வேண்டும் என்று அந்த கூட்டமைப்பு முயன்று வருகின்றது.
13வது திருத்த சட்டத்தின் கீழ் குறைபாடுகளுக்கு ஏற்பத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே ஈடுபடுகின்றோம். அவற்றை நிறைவு செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இதில் ஈடுபடுகின்றோம். தமிழர்கள் ஒரு தேசியம் என்றதும் அவர்களுடைய பாரம்பரிய இடங்களில் அவர்களுக்கு தொடர்ந்து வாழ உரிமை இருக்கின்றது என்றும் அதன் காரணத்தினால் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருப்பதும் எங்களால் வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. சுயநிர்ணயம் என்று கூறும்போது அது உள்ளக சுயநிர்ணயத்தை குறிப்பிடுகின்றது ஒழிய வெளியக சுயநிர்ணயத்தை குறிப்பிடவில்லை. பிரபாகரன் போன்றோர் கேட்டது வெளியக சுயநிர்ணயம், அதனை நாங்கள் இப்பொழுது கூறவில்லை. அது தூர நோக்கு. கிட்டிய நோக்கு என்று கூறும்போது மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன. போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், வீடுகளை திரும்ப பெறாத மக்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும் மக்கள், விதவைகள், அவர்களுடைய எதிர்காலம், இவ்வாறு பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்று கூறுவேன்
என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நோக்கம் குறித்து முதலமைச்சர் வேட்பாளரும் முன்னாள் நீதியரசருமாகிய சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்தார். இதே நேரம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சார்பில் முதன்மை வேட்பாளராக களமிறங்கியுள்ள இபிடிபி கட்சியைச் சேர்ந்த சின்னத்துறை தவராஜ் அவர்களிடம் உங்களின் தேர்தல் நிலைப்பாடு என்ன என கேட்டேன்.
இலங்கை இந்திய ஒப்பந்தமும் அதனைத் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட 13வது திருத்த சட்டமும் அதன் மூலம் ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபை முறையும் எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு. இதை நாங்கள் அண்டையிலிருந்து சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். மாகாண சபை நிரல் கிட்டத்தட்ட அதில் 37 முக்கிய விடயங்கள் கூறப்பட்டிருக்கு. அதில் பொலிசையும் காணியும் என்னும் அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை ஜனாதிபதியால். அதுக்குரிய சட்ட வாக்கங்கள் இல்லாட்டி அதுக்குரிய கெசட் நோட்டிபிகேஷன்ஸ் செய்யப்படவில்லை. அதை விட இனிய 35 விடயங்களையும் நாங்கள் முழுமையாக பிரயோகித்து எங்கள் மக்களுக்கு சேவை செய்திருக்க முடியும். அதில் பெரும்பாலான விடயங்கள் மாகாண சபைக்கு உரிய விடயங்களாக இருந்தாலும் அதுக்குரிய சட்ட வாக்கங்கள் மாகாண சபையால் இயற்றப்படாத காரணத்தால் மத்திய அரசு தான் செய்து வருகின்றது. தெற்கில் இருக்கிறவர்களுக்கு முழுமையான அதிகாரங்கள் தேவையற்ற ஒரு சூழலில் தான் வாழ்ந்து கொண்டு வாழ்கிறார்கள். அதனால் அவர்கள் அதை அழுத்தம் கொடுத்து கேட்கவில்லை. வடமாகாண சபையை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த முழு அதிகாரங்களை முழுமையாக பாவித்து மக்களுக்கு கூடின சேவையை செய்ய முடியும். அதுக்கு தான் நாங்கள் முன்னிற்கிறோம். நாங்கள் மாகாண சபை தேர்தலில் நிற்கிறது, மாகாண சபைக்கு எங்களுக்கு தந்திருக்கின்ற அதிகாரங்களை பாவித்து அதில் என்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறோம். அதில் ஏதாவது இராணுவம் தலையிட்டால் அது பிள்ளையை தலையிட நாங்கள் விடமாட்டோம். தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் பாராளுமன்றத்திலும் தேசிய மட்டத்திலும் கதைக்கப்பட வேண்டிய விடயங்கள் மாகாண சபை தேர்தலில் அல்ல
என்றார் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைமை வேட்பாளர் சின்னத்துறை தவராஜா அவர்கள். இதேவேளை வடமாகாணத்தில் உள்ள முஸ்லிம்களில் ஒரு சாரார் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கும் மற்றொரு சாரார் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள்.
ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வர்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வந்தா எங்களுக்கு ஒரு திரும்பவும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நாங்கள் பெறலாம். டிஎன்ஏ ஆட்சிக்கு வந்தா அவங்களால எங்களுக்கு பிரயோசனம் கிடைக்கும்ன்றது 100% இல்லை. காரணம் என்னண்டா, கிளிநொச்சியை பொறுத்த மட்டும் பிரதேச சபை அவங்களோட ஆட்சி வந்தது, இதுவரையும் எதுவும் நடந்த மாதிரி இல்லை. சங்கம் பெரிய அபிவிருத்திகள் எங்கள் முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் செய்யாட்டிலும் சமூர்த்தி போன்ற வேலை போல அரசாங்க கொடுப்பனவுகள் அதுகள்லாம் செய்யறாங்க. டிஎன்ஏ வந்து என்ன சொன்னா அது கூட கிடைக்குமான்றதே சாத்தியம் இல்லை, நம்பிக்கை இல்லாம இருக்கு
என யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முஸ்லிம் முக்கியஸ்தர் ஒருவர் கூறினார். அதே நேரம் வன்னி பிரதேசத்தைச் சேர்ந்த மற்றொரு முஸ்லிம் முக்கியஸ்தர் தமது நிலைப்பாடு குறித்து இப்படி விளக்கினார்.
நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் வாக்களித்தோம். எல்லாரும் முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து வெற்றி பெற்று கொண்டு அரசாங்கத்தோட இணைஞ்சு செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. நாங்க முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்தே ஒதுக்கப்படுறோம். முஸ்லிமாக சிறுபான்மையினம் கூட்டமைப்பு பெரும்பான்மையாக இருக்குது. அவங்க ஆட்சி அமைப்பாங்க, அவங்களோட சேர்ந்து செயல்பட்டா எங்களுடைய உரிமை எங்களுக்கு கிடைச்சு கொள்ளலாம். எங்கட மக்கள் இப்பொழுது மற்ற கட்சிகளோட சுயேட்சை குழு ஐக்கிய தேசிய கட்சி வெற்றிலை சின்னம் இதுகளுக்காக மக்கள் பிரிஞ்சு போய்கொண்டிருக்கிறாங்க. அதனால முஸ்லிம் இனம் ஒரு சீட்டை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலப்பாட்டுக்கு இருக்குது. அதனால தமிழ் தேசிய கூட்டம் இணைந்து செயல்பட்டால் ஒரு விமோசனம் அதெல்லாம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
என்றார் அந்த முஸ்லிம் முக்கியஸ்தர். இதற்கிடையில் வடமாகாண தேர்தல்களத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறுகின்ற செயற்பாடுகள் பரவலாக இடம்பெற்று வருவதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றார்கள். இதனால் ஆனால் நியாயமான நீதியான ஒரு தேர்தல் அங்கு நடைபெறுமா என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற ஒரு நிலைமையையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
பெட்டகத்தை வழங்கியவர் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.